SBS தமிழ்.
இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். நவ்ரு மற்றும் மானஸ் தடுப்பு முகாம்களில் உள்ள புகலிடம் கோருவோர் அல்லது அகதிகள் மருத்துவ உதவிக்காக ஆஸ்திரேலியா கொண்டுவரப்படுவதை எளிதாக்குகின்ற வகையில் எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் உதவியுடன் புதிய சட்டம் இயற்றினால் அது ஆஸ்திரேலிய அரசு இதுவரை கடைபிடித்து வரும் கடுமையான எல்லை பாதுகாப்பை முழுமையாக வலுவிழக்க செய்துவிடும் என்றும், அப்படி நடந்தால் அந்த முழு பொறுப்பும் லேபர் கட்சியை சாரும் என்றும் நலத்துறை அமைச்சர் கிரெக் ஹண்ட் எச்சரித்தார். யாரை நாட்டில் அனுமதிப்பது என்பதை இரு மருத்துவர்கள் இணைந்து முடிவு செய்வது எல்லை பாதுகாப்பு கொள்கையை முழுமையாக தகர்த்துவிடும் என்று அவர் எச்சரித்தார்.
They can keep going under the Shorten Phelps bill until they find one doctor anywhere in the country and a second doctor. So 99 doctors could say no, and all they need to do is find somebody at the end. So this is really an open door, fast track, straight to Australia, and dismantles the border protection policies that have saved lives and protected lives and taken children out of detention.
ஆனால் மக்கள் மத்தியில் பீதியை உண்டாக்கி அதன் மூலம் வாக்குகளை பெற வேண்டும் என்பதே லிபரல் கட்சியின் நோக்கமாக உள்ளது என்றும், எல்லை பாதுகாப்பு கடுமையாக இருக்க வேண்டும் என்பதோடு மருத்துவ உதவி தேவைப்படுவோருக்கு மனிதாயமான அடிப்படையில் மருத்துவர்களின் முடிவின்படி உதவ வேண்டும் என்பதே லேபர் கட்சியின் கொள்கை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோஷ் வில்சன் ஸ்கை நியூஸிடம் தெரிவித்தார்.
Well, what we're seeing is the government in its chaos and desperation reverting to type. You know, they are a government without a policy program. They're afraid of the parliament and they're going back to the one thing that they think will work for them, which is scaremongering and alarmism. Labor has been very clear about this. We want to see people who need urgent medical assistance and treatment get urgent medical assistance and treatment.
இரு மருத்துவர்களின் பரிந்துரை அல்லது மருத்துவ குழுவின் பரிந்துரை அல்லது அமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் புகலிடம் கோருவோரை மருத்துவ சிகிச்சைக்காக நாட்டில் அனுமதிக்கலாம் என்ற ரீதியில் தற்போது திட்டமிடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் கடுமையான விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏஜ் கேர் எனப்படும் முதியவர்களுக்கு அரசு வழங்கும் சேவைகளுக்கு மேலும் 600 மில்லியன் டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் முதியோர் இல்லங்களில் வைத்து பராமரிக்கப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு அதிக சேவை வழங்கும் வகையில் 1,800 டாலர் செலவிடப்படும் என்று ஏஜ் கேர் துறையின் அமைச்சர் கென் வாய்ட் அறிவித்தார்.
So this package combined with MyEFO brings a suite of reforms that goes to the very needs that we have across this nation. This complements our focus on more choices for a longer life. That is better aged care, better quality care and better aging.
அரசின் புதிய நிதி ஒதுக்கீடு வரவேற்கத்தக்கது என்றாலும் அரசு முந்தைய ஆண்டுகளில் நிதியை குறைத்துவிட்டு இப்போது நிதி வழங்குகிறது என்று அரசை எதிர்க்கட்சியான லேபர் கட்சி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. ஏஜ் கேர் குறித்த ராயல் கமிஷனின் விசாரணை நாளை துவங்கவிருக்கும் பின்னணியில் அரசின் நிதி சலுகை அறிவிப்பு வெளிவந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிட்னி பெருநகரின் ஒலிம்பிக் பார்க்கில் கட்டப்பட்ட ஓப்பல் டவர் எனும் அடுக்குமாடி கட்டடம் பாதுகாப்பற்ற ஒன்று என்று கூறப்பட்டு மக்கள் தொடர்ந்து இந்த கட்டடத்தில் குடியேற இயலாமல் இருக்கும் பின்னணியில் அடுக்குமாடி கட்டடம் கட்டும் கண்காணிப்புகளை கடுமையாக்க அரசு முடிவு செய்துள்ளது. பில்டிங் கமிஷனர் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த அமைப்பு தரும் கடுமையான விதிமுறைகளின்படியே இனிமேல் அடுக்கு மாடி கட்டடம் கட்டலாம் என்று அரசு அனுமதிக்கும் என்றும், இதன்படி செயல்படாத கட்டட கட்டுமான நிறுவனங்களை அரசு கடுமையாக தண்டிக்கும் என்றும் நியூ சவுத்வேல்ஸ் மாநில இனோவேஷன் அண்ட் பெட்டர் ரெகுலேஷன் அமைச்சர் மேட் கீன் கூறினார்.
If you do the wrong thing, if you sign off on something that is found to be wrong or negligent, we will rub you out of the industry. We'll also be requiring building practitioners, we'll also be clarifying the law to ensure that building practitioners owe a duty of care to people who purchase properties in New South Wales. That way, if builders do the wrong thing, if they're negligent in their work, they will foot the bill for any mistakes that are made.
அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆகியோருக்கிடையே நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கும் 2ம் கட்ட பேச்சுவார்த்தை இம்மாதம் 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்களும் வியட்நாம் நாட்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலாளித்துவ பொருளாதாரத்தோடு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெறுகின்ற வியட்நாம் அமெரிக்கா மற்றும் வடகொரியா ஆகிய 2 நாடுகளுக்கும் நட்பு நாடாக விளங்கி வருகிறது. வடகொரிய நாட்டை அணு ஆயுதமற்ற நாடாக மாற்றும் முயற்சியில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை எளிதாக இருக்காது என்றும், ஆனால் ஆஸ்திரேலியா இந்த மாநாட்டிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேரிஸ் பெயின் கூறினார்.
Anybody who thinks that this is easy or is going to happen quickly, I think is under a serious misapprehension. So obviously it's a painstaking process, it's a complex process, it's a difficult process, and one in which we support the efforts of the United States and Japan, the Republic of Korea, China and other partners who are seeking that denuclearization.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்தி சுருள். தமிழ்நாட்டில் அரசு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காகவும் மக்களவை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் திருப்பூர் நகர் செல்கிறார். ஆந்திராவிலிருந்து திருப்பூர் செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் திருப்பூரில் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் சென்னையில் டிஎம்எஸ் முதல் வண்ணாரப்பேட்டை இடையிலான மெட்ரோ ரயில் சேவையை துவக்கி வைக்கிறார். திருப்பூர் பெருமாநல்லூரில் பாரதிய ஜனதா கட்சி நடத்தும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தவுள்ளார். பிரதமர் மோடியின் திருப்பூர் வருகை திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை கூறியுள்ளார். செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் பின்வருமாறு குறிப்பிட்டார்.
மதுரைக்கு அவர் வந்து சென்றதே ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அதே போல திருப்பூர் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் நேர்மறையான அரசியலை நாம் தமிழகத்தில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம்.
பிரதமர் மோடியின் முந்தைய தமிழக வருகைகள் போலவே இதுவும் பெரிய அரசியல் புயலை தமிழகத்தில் கிளப்பியுள்ளது. முக்கியமாக மீண்டும் கோபேக் மோடி எனும் ஹேஷ்டாக் ட்விட்டரில் மூன்றாவது முறையாக ட்ரெண்டாக வைரலாக துவங்கியுள்ளது. பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைகோ கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தி வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சிகள் செல்வாக்கு பெற்று ஆட்சியை தீர்மானிக்கும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து வெளியிட்டார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சீமான், நோட்டாவுக்கு கீழே உள்ள பாரதிய ஜனதா கட்சியை முழுவதுமாக விரட்ட அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார்.
வாக்கு தேர்தல் முடிஞ்சு மூணு நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் எதுக்கு பூட்டி வைக்கிற வாக்குங்கிறதை? 21 தேர்தல் முடியுது, 21 இரவே சொல்ல வேண்டியதானே. இவர் தான் சட்டமன்ற உறுப்பினர், இவர் தான் நாட்டின் முதலமைச்சர், இவர் தான் நாட்டின் பிரதமர்னு மூணு நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் 24 என்றீங்க, அது வரைக்கும் என்ன வேலை உங்களுக்கு?
இந்தியாவின் எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்தை சார்ந்த மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் படகுடன் சிறைபிடித்தார்கள். கைது செய்யப்பட்ட மீனவர்களை திருகோணமலைக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி சிறையில் அடைத்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இலங்கையின் வடமாகாணத்தில் பௌத்த மாநாடு ஒன்றை முதற் தடவையாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி வவுனியாவில் எதிர்வரும் மார்ச் 22 இந்த பௌத்த மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த தகவலை வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவனின் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. வடமாகாணத்தில் பௌத்த மாநாடு ஒன்று நடப்பது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இபிடிபி முன்வைத்த இணக்க அரசியலுக்கு தற்போது வந்திருப்பதாக இபிடிபி கட்சியின் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா கூறினார். நேற்று வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வின் போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இப்படி குறிப்பிட்டார். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விஷச்சாராயம் அருந்தியவர்களில் 27 பேரும், அருகாமை மாநிலமான உத்தரகண்ட் மாநிலத்தில் விஷச்சாராயம் அருந்தியவர்களில் 13 பேரும் என்று மொத்தம் 39 பேர் பலியானார்கள். இந்த சாராயத்தை விற்பனை செய்த 8 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தார்கள். இந்த சாராயத்தை அருந்தியவர்களில் மேலும் பலர் பலியாகி இருக்கலாம் என்று அஞ்சப்படுவதால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் உயர் அதிகாரி தினேஷ் குமார் செய்தியாளர்கள் மத்தியில் கூறினார். மே மாதம் நடைபெறும் யூரோவிஷன் பாடல் போட்டியில் ஆஸ்திரேலியா சார்பில் கலந்து கொள்ள 37 வயது கேட் மில்லர் ஹைட் கே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நேற்று இரவு எஸ்பிஎஸ் தொலைக்காட்சி நடத்திய போட்டியில் கலந்து கொண்ட 10 பேரில் கேட் தெரிவானார்.
will be representing Australia in Eurovision 2019 in Tel Aviv.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 70 அமெரிக்க சதங்கள், 126 இலங்கை ரூபாய், 50 இந்திய ரூபாய், 45 காசுகள், 0.96 சிங்கப்பூர் சதங்கள், 2.88 மலேசிய ரிங்கித். இனி விளையாட்டு செய்தி ஒன்று. கிரிக்கெட். ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஸ்டீவ் ஸ்மித்தும் டேவிட் வார்னரும் இந்த ஆண்டு மீண்டும் அணியில் சேர்த்து கொள்ளப்படுவர் என்பதால் இந்த ஆண்டு நடைபெறும் கிரிக்கெட் உலகக்கோப்பையை ஆஸ்திரேலியா வெல்லும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக ஆஸ்திரேலிய அணியின் துணை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கும் ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் அணித்தலைவர் ரிக்கி பாண்டிங் கூறியுள்ளார்.
You know, India and England probably the two standout teams right now. But if you add Warner and Smith back into that lineup, then I think that team looks as strong as any. And I'm not just saying that because I'm one of the coaches. I've actually said it when I wasn't around the group. I absolutely feel that we can. I think, you know, conditions in England will suit our style of play as well.
இனி SBS தமிழ் ஒலிபரப்பொலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நேரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போமே. பெர்த் வேளாந்த காலநிலை 27 செல்சியஸ், அடலைடு மேகமூட்டமான காலநிலை 26 செல்சியஸ், மெல்பர்ன் மேகமூட்டமான காலநிலை 27 செல்சியஸ், ஹோபார்ட் மழை நாள் 23 செல்சியஸ், கேன்பரா வெயிலாந்த காலநிலை 29 செல்சியஸ், சிட்னி வெயிலாந்த காலநிலை 27 செல்சியஸ், பிரிஸ்பெயின் மேகமூட்டமான காலநிலை 32 செல்சியஸ், டார்வின் அநேகமாக வெயிலாந்த காலநிலை 33 செல்சியஸ்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.